வழியால் வாருங்கள்.
நான் இப்போது எனது சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் திருவருணையூர் இடைக்காரர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நான் இன்றைய சத்சங்கத்தை விதி வினை இந்த இரண்டையும் வைத்து, ரெண்டும் ஒன்றுதான், விதி என்றால் வினை, வினை என்றால் விதி, இதன் ஆழ்கருத்தை சைவ சித்தாந்தத்தில் பார்த்திருக்கின்றோம். அதை ஒரு சில அன்பர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த கருத்தை விரிவாக சொல்லாவிட்டாலும் சுருக்கமாக விளங்கும் முறையில் இன்னொரு முறை சொல்லும்படி கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக நான் விரிவாக சைவ சித்தாந்தத்திற்குள் போகாமல் அதே நேரம் அவர்களுக்கு புரியுமாறு அதை ஒரு மூன்றும் ஒரு முறை சில புது கருத்துக்களுடன் சேர்ந்து பார்ப்போம் என்றிருந்தேன். இந்த விதி என்று சொல்லப்படும் வினைகள் சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிறப்புகளிலும் நாங்கள் வினை செய்கின்றோம். அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த வினைகள் எல்லாவற்றையும் இறைவன் பதிவு செய்கின்றார். எல்லா ஆன்மாக்களுடைய வினைகளையும் இறைவன் பதிவு செய்கின்றார். அந்த பதிவின் பின் அவர் இந்த வினைகளை அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த உடலில் பிறக்கும் போது இந்த வினைகளை ஒரு முடிச்சாக எடுத்து காலம் நியதி என்ற ரெண்டு தத்துவங்கள் மூலமாக ஒரு காலத்தையும் அந்த உடலில் இருப்பதற்கு கொடுத்து அந்த காலம் என்று சொல்லப்படும் நேரத்தில் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் அனுபவிக்க வேண்டிய வினைகளையும் கொடுத்து இந்த பிறப்பை கொடுக்கின்றார். அதுதான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்தோம். தனு கரண புவன போகங்களாக மாயையிலிருந்து உருவாக்கி இந்த உயிர்களுக்கு அந்த உடலை கொடுத்து இந்த ஆன்மாக்களுக்கு அந்த பிறப்பில் அவர்களை சீவிக்க விட்டு அவர்கள் செய்ய வேண்டிய அனுபவிக்க வேண்டிய வினைகளை அனுபவிக்க கொடுக்கின்றார். அதுதான் சைவ சித்தாந்த ஆழ்ந்த கருத்து. அதில் நாங்கள் இன்று சிறிது விரிவாக பார்ப்போம். ஏனென்றால் சிலருக்கு அதில் ஒரு மனதில் அவர்களுக்கு அது நன்றாக ஒழுங்காக புரியவில்லை என்று வெளிப்படுத்தினார்கள். அது ஒரு வகையில் நல்லம். ஏனென்றால் இதை நிச்சயமாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவம் வினை. இந்த வினையை அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் மூன்று பகுதிகளாக பிரித்தார்கள். அதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது நாங்கள் இந்த பிறப்பில், இந்த இப்போது இருக்கும் பிறப்பில் இந்த உடலுக்கு கடவுளால் தரப்பட்ட வினையை நாங்கள் பிராப்த வினை என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதேபோல் இந்த பிறப்பில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற செய்யப்போகின்ற வினைகள் எல்லாவற்றையும் ஆகாமிய வினை என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. இவை இரண்டையும் சேர்த்து மொத்த வினையாக சஞ்சித வினை என்று இந்த மூன்று பெயர்களால் சைவ சித்தாந்தத்தில் இது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் இந்த வினைகளை நாங்கள் பார்க்கும்போது, இந்த வினைகளை நாங்கள் இந்த பிறப்பில் ஒவ்வொரு பிறப்பிலும் இறைவன் தரும் பிராப்த வினை என்று சொல்லப்படும் வினையை நாங்கள் அனுபவித்தே முடிக்க வேண்டும் என்றபடியா ஆன்மீக ரீதியாக இதில் இருக்கும் உட்கருத்தை நாங்கள் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் இங்கு கிரியா சாதகர்களையே எடுப்போம். நாங்கள் பல சாதகர்கள் ஒன்றாக இருந்து பயிற்சி செய்கின்றோம், இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்து இவரும் என்னுடன் தானே பயிற்சி செய்கின்றார், இவர் சந்தோஷமாக இருக்கின்றார், ஆனால் என்னுடைய வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது, துன்பமாக இருக்கின்றது, ஆனால் நாங்கள் கிரியா யோகா சாதகர்கள் ஏன் அவர் அப்படி இருக்கின்றார், ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்பது கருத்து சிலர் மனதில் நிச்சயமாக எழுகின்றது. அதனால்தான் இந்த கேள்வியே இங்கு வந்திருக்கின்றது. அதற்குரிய காரணத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இந்த வினை உங்களுடைய உடலுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, இந்த வினை உங்களுடைய உயிருடன் சேர்த்து இணைக்கப்பட்ட வினை. ஆனால் இந்த உடல் நீங்கள் இந்த பிறப்பில் இந்த உடலில் இருக்கும்போது அந்த வினையை அனுபவிப்பதற்கு, அந்த ஆன்மாக்கு அந்த வினையை அனுபவிப்பதற்கு உடல் தேவையாகின்றது. அதனால்தான் கடவுள் இறைவன் இந்த உடலை தனு கரண புவன பூவங்களாக, இந்த உடலையும் உடலுக்குரிய கருவிகளையும் பொருத்தி இந்த உலகத்தையும் சிருஷ்டித்து, இந்த உலகத்தில் இருக்கிற நுகர்ச்சி பொருட்களையும் தந்து இந்த உடலை இந்த உலகத்தில், இந்த ஆன்மா இந்த உடலில் இருந்து வாழ்வதற்கு விட்டிருக்கின்றார். இதுதான் எல்லாருடைய கதையும். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், துன்பங்கள் வரும்போது கூட நாங்கள் எங்களுடைய சாமர்த்தியத்தால் அந்த துன்பத்திலிருந்து விலத்தி விடலாம் அல்லது அதிலிருந்து தப்பி விடலாம் என்று அறைகுறையாக சில துன்பங்களை அனுபவித்துவிட்டு தப்ப பார்க்கின்றோம். ஆனால் சைவ சித்தாந்த கருத்தப்படி இறைவன் தந்த வினைகளை நீங்கள் முற்றாக அனுபவிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்றால், இந்த வினை தொடர்ந்தும் சஞ்சித வினை என்ற மொத்த வினைக்குள் நீங்கள் அனுபவிக்காததால் அது எடுக்கப்பட்டு மீண்டும் அடுத்த பிறப்பில் நீங்கள் அதை அனுபவித்தே தீர வேண்டும். வினை கணக்கை நீங்கள் முடிக்க முடியாது. ஆனால் வினைகள் மாற்றி அமைக்கப்படலாம் என்று பாபாஜி சொல்கின்றார், சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. அது வேற வேற விடயம், மாற்றி அமைக்கலாம். அது உங்களுடைய சாதனைகள் உங்களுடைய பயிற்சிகளை பொறுத்ததே தவிர தந்த வினைகளை நீங்கள் இல்லாமல் பண்ண முடியாது. சிலர் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், சரி இந்த வாழ்க்கை எனக்கு கஷ்டமாக இருக்கின்றதே, இந்த வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழாமல் தற்கொலை செய்து விடுவோம், செய்துவிட்டால் நாங்கள் இன்னொரு புறப்படுத்து நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றார்கள். அது எந்த வயதினராயும் இருக்கலாம், ஆனால் அந்த தப்பு கணக்கு பிழையானது. ஏனென்றால் நீங்கள் அந்த வினையை ஏதோ ஒரு உடலில் ஏதோ ஒரு பிறப்பில் நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். நீங்கள் இந்த பிறப்பிற்கு வரும்போது உங்களுக்கு அது நியதியாக கடவுளினால் கொடுக்கப்பட்டது. நீங்கள் இந்த பிறப்பை இடையில் முடித்துவிட்டு தப்பிவிட்டோம் என்று பாய முடியாது. பாயலாம், அது உங்களுடைய மனம். அந்த முடிவை எடுத்து நீங்கள் உங்களை மாய்த்து கொள்வீர்களாக இருந்தால் இந்த உடலில் இருந்து நீங்கள் அனுபவிக்காமல் விட்டு போன வினைகளையும் மீதியாக இருக்கிற சஞ்சித வினைகளையும் சேர்த்து மீண்டும் அடுத்த பிறப்பில் அனுபவித்தே தீர வேண்டும். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பல ஞானிமார்களுடைய கதைகளை எடுத்து பாருங்கள். ரமண மகரிஷியை எடுக்கலாம் உதாரணத்திற்கு. அவர் கடைசி நேரம் அவருடைய உடலில் புற்றுநோய் வந்து கஷ்டப்பட்டு இறுதி நிலையில் அந்த நிலையையும் அனுபவித்துத்தான் அவர் சமாதியானார். ஏன், அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு, செல்வாக்கு என்று சொன்னால் அவருடைய நிலை, அவருக்கு எத்தனையோ உதவிகள் இருந்தது. அந்த உதவியின்படி அவர் போய் மருத்துவமனையில் இருந்து, பெரிய பெரிய மருத்துவமனையில் இருந்து தன்னுடைய கேன்சரையே குணமாக்கி அவர் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் வாழவில்லை. அதுதான் ஞானிக்கும் உலகில் இருக்கும் எங்களுடைய எங்களை மாதிரியான மானிடர்களுக்கும் இடையில் இருக்கும் விடயம். அவருக்கு தெரியும் தந்த கணக்கை முடித்தே ஆக வேண்டும் இந்த பிறப்பில், அது இறைவனின் கணக்கு. அதிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டோம் என்று உங்களுடைய செல்வாக்கையோ அல்லது உங்களுடைய செயல்முறைகளையோ நீங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து தப்பி விட்டீர்கள் என்றால் இந்த பிறப்பில் தப்பி விட்டீர்களே தவிர உங்களுடைய கணக்கு பிழை. ஏனென்றால் தரப்பட்ட வினையை நீங்கள் அனுபவித்து முடிக்கவில்லை. ஆகவே ஞானிமார்களை நீங்கள் எடுத்தாலும் சரி, பழைய நல்ல குருமார்களை எடுத்தாலும் சரி, அவர்களுக்கு நோய் என்று ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் அதை முழுமையாக அனுபவித்து முடிக்கத்தான் விரும்புவார்களே தவிர அதிலிருந்து தப்பி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய ஞான நிலை. அவர்களுக்கு தெரியும், தாங்கள் எவ்வளவுதான் ஞானிகளாக இந்த பிறப்பில் இருந்தாலும் தரப்பட்ட பிராப்த வினையை முடிக்காமல் போக அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். இதற்கொரு உதாரணமாக சொல்லப்போனால், எனக்கு தெரிந்த கதையை வைத்தே சொல்லுகின்றேன். எங்களுடைய யோகியாருடைய சீஷியன்மார்கள் சொன்ன சில கதைகளை வைத்து, யோகியாருக்கு கூட பாபாஜி ஒரு நேரத்தில், இறுதி நேரத்தில் நீ சொரூப சமாதி நிலையை அடையப் போகின்றாயா என்று கேட்டிருக்கின்றார் என்று மற்ற சாதகர்கள் சொல்லி தெரிந்த விடயம். அதற்கு யோகி ராமையா சொன்ன விடயம் என்னவென்றால், குருவே, இந்த பிறப்பில் எனக்கு அது தேவையில்லை, இன்னொரு பிறப்பில் நான் அதை எடுக்கின்றேன் என்று அதை விளக்கிவிட்டாராம். அதற்குரிய காரணம் என்னென்றால், அவருடைய ஊனுடம்பு இந்த பிறப்பில் நல்ல நிலையில் இருக்கவில்லை இறுதி நேரத்தில். ஏனென்றால் அவர் எவ்வளவுதான் பாபாஜியின் குழந்தையாக சீஷராக மாறியிருந்தாலும் இந்த பிறப்பில் அவருடைய தேக உடலை பொறுத்தவரையில் ஒரு திடகாத்திரமான உடல் இல்லை, அவருக்கு சொரூப சமாதியை எடுக்க அவர் விரும்பவில்லை என்று பழைய மாணவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவர் சொன்னதாக. அப்போ அதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் தன்னுடைய தேக உடல் அந்த நிலையில் இல்லை, குருவே, எனக்கு இந்த சொரூப சமாதி இந்த பிறப்பில் வேண்டாம் என்று சொல்லியிருந்தாலும், அதற்குரிய மற்றைய காரணம் என்னென்று நான் ஆன்மீக நிலையில் சிந்தித்தபோது, அவர் இந்த பிறப்பில் இருந்து அவருடைய வினைகளை அறுத்து முடித்து அடுத்த பிறப்புக்கு போவோமே என்று விரும்பினானே தவிர, தன்னுடைய அந்த உடல்நிலையை வைத்து சொரூப சமாதி நிலையை அடைய வேண்டும் என்று யோசித்து திரும்பவும் அந்த வினையை இன்னொரு நேரம் அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பவில்லை என்பது என்னுடைய மனக்கருத்து. ஆகவே ஞானிமார்கள், குருமார்கள் தங்களுக்கு கிடைத்த வினைகளை அனுபவித்து முடிக்க வேண்டும் என்று அதை அனுபவித்திருக்கின்றார்கள். நான் ரெண்டு மூன்று பேர்களுடைய பேர் தான் இப்போ சொன்னேன். நீங்கள் பல குருமார்களை எடுத்தாலும் உங்களுக்கே அந்த கேள்வி வந்திருக்கும். விவேகானந்தராக இருக்கலாம், யாராயும் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஞானிமார்களின் கதைகளை எடுத்தால் அவர்களிலும் இந்த உலகியலில் இருக்கும் மக்களைப் போல் அவர்களுடைய வினையின் காரணமாக நோய்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஞானியாக இருந்தால் அவர்கள் நோயற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. இந்த நோயுடன் இருப்பது பிணியுடன் இருப்பது என்பது என்று சொல்லுவது பிணிதான் இதுக்கு சரியான பெயர். வினைகளுக்கு வினை என்றால் பிணி, வினை என்றால் விதி. ஆகவே அந்த நிலையில் இருப்பவர்கள் அந்த நிலையை தாண்டுவதற்கு ரெண்டே ரெண்டு விடயம்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். ஒன்று, நீங்கள் அந்த வினையை முடிக்க வேண்டும், முழுமையாக முடிக்க வேண்டும். அது ஒரு முறை. அல்லது இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 36 தத்துவங்களில் ஒரு தத்துவமாக கால தத்துவம் கூறப்பட்டிருக்கின்றது. காலம் என்றால் நேரம், காலம் என்றால் நேரம். அந்த தத்துவத்தின் மூலமாக நீங்கள் அந்த வினையை அந்த கால தத்துவத்திற்கு உங்களுடைய பயிற்சி மூலம் வந்துவிட்டீர்களாக இருந்தால் அத்துடன் உங்களுடைய வினைகள் முடிகின்றது அந்த பிறப்பில். அதற்கு உங்களுடைய சாதனை முக்கியம். இந்த கால தத்துவத்திற்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் மார்க்கண்டேயரின் கதையை எடுத்து பாருங்கள். மார்க்கண்டேயர் இந்த பிறப்பில் இருக்கும்போது அவருடைய தாய் தகப்பனின் விருப்பத்திற்காக இறைவன் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்ததாகவும் கதைப்படி, அந்த கதைப்படி அவர் ரெண்டு விடயத்தை அந்த தாய் தகப்பனுக்கு கொடுத்ததாகவும் அவர்களுடைய வரத்திற்கு, ஒன்று, உங்களுக்கு உலகியலில் வாழும் சாதாரண பிள்ளை வேணுமா அல்லது ஆன்மீக சம்பந்தமான ஒரு பிள்ளை வேணுமா? ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஆன்மீக சம்பந்தமான பிள்ளை வேண்டுமென்றால் அந்த பிள்ளை 16 வயது வரை தான் உங்களோட இருக்கும் என்று அந்த வாக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது சிவனால் என்று அந்த கதையில் கூறப்படுவதாக அறிந்தேன். அப்ப அந்த பெற்றோர்கள் தங்களுக்கு உலகியல் பிள்ளை தேவையில்லை, ஆன்மீக பிள்ளை தேவை, 16 வயதில் அது இறந்தாலும் பரவாயில்லை என்று அதை வேண்டுகின்றார்கள். அவர்கள் கூற்றுப்படி இறைவன் மார்க்கண்டேயரை அந்த பிள்ளையாக அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த பிள்ளை ஆன்மீகத்தில் நன்றாக தியழ்ந்து எல்லாம் பெயரெல்லாம் எடுத்து வளர்ந்து கொண்டு வரும் வயதில் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைக்கு 16 வயது வரும் காலகட்டத்தில் அவர்களுக்கு துக்கம் துக்கமாக வந்துவிட்டது. ஏனென்றால் அவர்களுக்குத்தான் தெரியும் இந்த பிள்ளை 16 வயதில் இறக்கப் போகின்றது என்று. ஆகவே அந்த 16 வயது வரும்போது அவர்கள் அந்த பிள்ளைக்கும் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார்கள் நிச்சயமாக. ஆகவே அந்த வயதில்லை வரும்போது அந்த பிள்ளை சிவனிடமே சரணாகதி அடைந்து சிவனுடன் இருந்ததாகவும், சிலையுடன், சிவன் சிவலிங்கத்துடன் சிலையுடன். அந்த நேரக்கணக்கு, அந்த காலக்கணக்கு வந்தபோது அந்த நேரத்தில் யமன் வந்ததாகவும் கதைப்படி, பாசக்கயிறு எறிந்து மார்க்கண்டேயரின் உயிரை எடுப்பதற்கு அந்த நேரம் அவர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டு சிவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டிருந்ததாகவும், அப்போது பாசக்கயிறு அவருடைய கழுத்துக்கு வந்தபோது அந்த சிவலிங்கத்தில் சிவன் தோன்றி யமனை காலால் உதைத்தார் என்பது கதை. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த யமனை இறைவன் தன்னுடைய வேலையை செய்ய சொல்லிவிட்டு மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதற்காக காலால் உதைத்தார், இது நியாயமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. இறைவன் அப்படியான ஒரு தப்பை செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர்தான் யமனையும் உருவாக்கினது, யமனுக்கு வேலையும் கொடுத்தது. ஆகவே அவர் உதைந்த காரணத்தையும் ஏன் செய்தார் என்ற காரணத்தையும் அழகாக அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், மார்க்கண்டேயர் அந்த நேரத்தில் இந்த 36 தத்துவங்களில் சொல்லப்பட்ட கால தத்துவத்தை கடந்து விட்டார் அந்த நிமிடத்தில். அதாவது அந்த யமன் வந்து மார்க்கண்டேயரின் உயிரை எடுக்கும் போது அந்த நேரத்தில் அவருடைய உலக தத்துவம் முடிந்து கால தத்துவத்தை கடந்து விட்டார். கால தத்துவத்தை கடந்து விட்டார் என்றால் யமனுக்கு உரிமை இல்லை அவருடைய உயிரை பறிப்பதற்கு. அதை யமன் அறியவில்லை. ஆதலால் தான் சிவன் யமனை காலால் உதைந்தார் என்பது அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நான் ஏன் இங்கு சொல்லுகின்றேன் என்றால், விதியை கடப்பதற்கு உங்களுக்கு 2 முறைதான் இருக்கின்றது. ஒன்று அனுபவித்து முடிக்க வேண்டும், அல்லது நீங்கள் அந்த 36 தத்துவத்தில் சொல்லப்பட்ட கால தத்துவத்திற்குள் வந்திருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய காலம், அந்த தத்துவ காலம் முடிந்திருந்து அடுத்த காலத்திற்கு நீங்கள் பிரவேசித்து இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆகவே நாங்கள் என்ன யோசிக்கின்றோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள், எங்களுக்கு துன்பம் வரும்போது எங்களுக்கு மாத்திரம்தான் வருகின்றது, மற்றவர்களுக்கு அதே துன்பம் வரவில்லை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை சீரழிகின்றது. நாங்கள் துக்கப்பட்டு கொண்டே எங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தத்துவம் உங்களுக்கு முக்கியமாக விளங்கி இருக்க வேண்டும். நீங்கள் அனுபவிப்பது நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, அது முற்பிறப்பில் இருந்து நீங்கள் செய்த வினை உங்களுடைய ஆன்மாவுடன் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு பிறப்பிலும் உடல் எடுக்கும் போது அதனுடன் செயல்படுத்தப்படுகின்றது. ஆகவே நீங்கள் விரும்பினாலும் சரி, விருப்பமில்லை என்றாலும் சரி, அதை அனுபவித்தே தீர வேண்டும். இன்பம் துன்பம், இரவு பகல், இப்படியான எதிர்ச்சொல்லு கருத்துக்களுடைய விடயங்கள்லாம் இந்த இரட்டை விடயங்கள் என்று சொல்லுவோம் இந்த லோகியலில் இருக்கின்றது. இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும், இரவிருந்தால் பகல் இருக்கும். ஆகவே எல்லா ஆன்மாக்களுக்கும் அது உண்டு. ஆனால் அது எந்தளவு விகிதத்தில் இருக்கின்றது என்பது அவர்களுடைய முற்பிறப்பில் அவர்கள் செய்த வினைகளை பொறுத்தது. ஆகவே கிரியா சாதகர்களை, நாங்கள் இந்த வினையை வெல்லுவதற்கு எங்களுடைய சாதனையை கூட்ட வேண்டும். அதனால்தான் நாங்கள் கால தத்துவத்தை நோக்கி போகலாம். சாதனை சாதனை சாதனை, சாதனை இல்லை என்றால் வேதனை. அதை விடுத்து அடுத்த முறை வரும் வினைகளை ஏற்று அனுபவித்து முடிக்க வேண்டும். அதை பற்றி துக்கப்பட்டு கொண்டிருப்பதால் மீண்டும் நீங்கள் வினை செய்கின்றீர்கள். ஏனென்றால் இந்த வினைகளை நாங்கள் எப்படி செய்யலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், நீங்கள் உங்களுடைய உடலால் வினை செய்யலாம், மனத்தால் வினை செய்யலாம், உங்களுடைய சொல்லால் வினை செய்யலாம். இந்த மூன்று முறைகளாலேயும் நீங்கள் வினை செய்யலாம். ஆகவே நீங்கள் செய்த வினையை அனுபவித்து கொண்டே அதில் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்து மனதால் மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் நல்லா இருக்கிறார்களே எனக்கேன் இந்த துன்பம் என்று அந்த துன்பத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த வினையையும் அடுத்த பிறப்புக்கு கூட்டிக் கொண்டு போகின்றீர்கள். ஆகவே மற்றவர்களுடன் ஒப்பிடுவதோ அல்லது உங்களை நீங்களே தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்து வனவருத்தப்படுவதோ இன்னும் இந்த பிறப்பில் நீங்கள் வினைகளை சேர்க்கின்றீர்களே தவிர நீங்கள் உங்களுடைய வினைகளை முடிக்கவும் இல்லை, அதற்கு பதிலாக கூட கூட சேர்த்து கொண்டு போகின்றீர்கள். ஆகவே இந்த வினை தத்துவம், இந்த விதி என்பது உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை விட மணிவாசகரின் திருவாசகத்திலும் பல பகுதிகளில் அந்த விதி வினைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. திருக்குறளில் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சைவ சித்தாந்தமும் திருக்குறளும் திருவாசகமும் இந்த மூன்று நிலைகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இவற்றை இப்போது அறிந்து வருகின்றேன். ஆகவே எங்கே போனாலும் இதை பற்றி விளக்கம் முழுமையாக தரப்பட்டிருக்கின்றது. திருக்குறளில் ஊழ் என்று சொல்லி ஒரு அத்தியாயமே இதற்கு இருக்கின்றது என்று தெரிந்திருக்கின்றது. இப்போது எனக்கு அதை போய் பார்க்க வேண்டும் என்றும் விருப்பமாக இருக்கின்றது, அதை வாசித்து. ஆகவே நாங்கள் இந்த வினை விதி என்பது எங்களுடன் பழைய பிறப்பிலிருந்து வந்த ஒன்றை நாங்கள் அனுபவிக்கின்றோம். இந்த பிறப்பில் செய்யும் வினை விதிகளை அடுத்த பிறப்பில் அனுபவிக்கின்றோமோ இன்னொரு பிறப்பில் அனுபவிக்கின்றோம். இது முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஆன்மாவில் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு போகும் வரை இந்த வினைகளை நீங்கள் முடித்து கொண்டு தான் போக வேண்டும். இந்த வினை முடிந்துதான் நீங்கள் போவீர்கள். ஆகவே ஒவ்வொரு பிறப்பும் எடுக்கும் போதும் ஒவ்வொரு பிறப்பில் இருக்கும் போதும் இன்றைய நிகழ்கால பிறப்பை நீங்கள் எடுத்தாலும் வினை செய்வதை குறைக்க வேண்டும். மீண்டும் உடலால் செய்யலாம், உங்களுடைய வாய்மொழியால் செய்யலாம், மனத்தால் செய்யலாம். எல்லாவற்றையும் குறைந்த அளவு குறைத்து உங்களுடைய சாதனையை செய்து இந்த பிறப்பில் நிகழ்காலத்தில் இன்பமாக வாழ்ந்து வரும் துன்பங்களை யோசித்து துன்பப்பட்டு திரும்பவும் வினையை தேடிக்கொண்டு அடுத்த பிறப்பில் போய் மீண்டும் வினையை அனுபவித்து கொண்டிருக்காமல் கூடுதலான வினைகளை முடிந்தளவு இந்த பிறப்பில் உங்களுக்கு கிடைத்த வினைகளை நல்வினையாக இருக்கலாம், தீவினையாக இருக்கலாம், சந்தோஷத்துடன் இருவினை ஒப்பென்று சொல்லுவார்கள் சைவ சித்தாந்தத்தில். ரெண்டையும் ஒரே மாதிரியாக எடுத்து அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது என்பது உங்களுக்கு முக்கியமாக விளங்க வேண்டும். அவற்றை அனுபவித்து சந்தோஷத்துடன் அதை முடித்து விட்டீர்கள் என்றால் அந்த கணக்கு முடிந்து விட்டது. ஆகவே கிரியா சாதகர்களே, சாதனை செய்யுங்கள். செய்யும் வினைகளை இந்த பிறப்பில் குறைத்து செய்யுங்கள். மற்றைய பிறப்புக்கள் எல்லாம் நல்ல மாதிரியாக அமைந்து உங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் ஏற்படும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை நான் வினா விடைகளுக்கு பாபாஜியின் அருளுடன் விடை காணுவதற்கு கூட்டிச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.